IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வேன்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 169. இந்த எபிசோடோட டைட்டில் ஆபத்தை மறந்த சித்திரக்கன்னி. சித்திரக்கன்னி மாளிகை தலைவன் கிட்ட பேசிட்டு இருக்கா இந்திரசேனைய போய் எச்சரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அவன். இவ ஆத்திரத்தோடு நின்றுட்டு இருந்தா, எந்த சத்தமும் வரல அவகிட்ட இருந்து. தேவி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான் அவன். என்ன அப்படின்னா, தேவி வாழ் வீசுறதுல கில்லாடின்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள வாழ் சண்டையில தோக்கடிக்கிறவங்க இந்த உலகத்திலே கிடையாது. அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, எனக்கும் சிரிப்பு தான் வருது. நீங்க வெளியில வரணும்னா வேற ஏதாவது நல்ல காரணம் சொல்லி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சான். அப்பதான் இவளுக்கு அவன் இவ சொல்றத நம்பல அப்படிங்கறதே புரிஞ்சுது. அவன் சிரிப்ப கேட்டதும் செம கோவம் வந்துடுச்சு இவளுக்கு. வெளியில வந்தேன்னா உன் தலையை வெட்டி போட்டுடுவேன், இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு கையில வச்சிருந்த வாழை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு சொன்னான். காவல் தலைவன் அங்கிருந்து போனது அவனோட காலடி சத்தத்திலேயே கேட்டது. வேற எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு புரியாம நின்னா சித்திரக்கண்ணி. அதே நேரம் மாளிகையில சித்ராஞ்சகர் காவல் தலைவனோடையும் குதிரை வீரனோடையும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த நற்கிள்ளி சத்தம் போடாம மாளிகை மேல ஏறினான். ஜன்னல் வழியா மாளிகை அறைக்குள்ள நோட்டம் விட்டு சித்திரக்கண்ணி இருக்க ரூம் எது அப்படின்னு தேடினவன் கடைசியா அவளை அடைச்சு வச்சிருக்க ரூமை பார்த்து உப்பரிகையில, அதாவது பால்கனியில நின்றுட்டு அவளை பார்த்தான். எரிஞ்சிட்டு இருக்க ஒரே வழக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த தன்னோட காதலியோட அழக பார்த்தவன் தான் நின்றுட்டு இருக்க ஆபத்தான நிலைமையை மறந்து அவ அழக கண்ணாலேயே தின்னு தீத்தான். நிமிஷ நேரத்துல வந்து போற மின்னல்ல மலர்ற தாழப்பூ மாதிரி நின்றுட்டு இருந்த சித்திரக்கண்ணியோட அழகான முகத்தை பார்த்து கண்ணை மூட கூட மறந்து நின்னான். அவ அழக பார்த்து பெருமூச்சு விட்டவன் சுய நினைவுக்கு வந்து சுத்தி முத்தி பார்த்தான். அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு தொங்குற விளக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால அவன் நின்ன இடத்த தவிர மற்ற இடம் எல்லாம் இருட்டா இருந்தது. அதனால உள்ள போனாலும் ஆபத்து இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட நற்கிள்ளி சித்ரா கிட்ட கூட எதுவும் சொல்லாம மாடத்திலேருந்து ஜன்னலுக்குள்ள தாவி ரூமுக்குள்ள குதிச்சான். தன்னல மறந்து யோசிச்சுட்டு இருந்த சித்திரக்கண்ணி ஜன்னல்ல இருந்து உள்ள ஒருத்தன் குதிச்சான் அப்படின்னு புரிஞ்சதுமே எதை பத்தியும் யோசிக்காம கையில வச்சிருந்த கூர்வால டக்குன்னு வேகமா அவனை பார்த்து வீசிட்டான். தன்னை பார்த்து வேகமா பாஞ்சு வந்த வாழை விளக்கோட அரைகுறை வெளிச்சத்துல பார்த்தாலும் கொஞ்சம் அலட்சியமா இருந்திருந்தா அவன் கதி அதோ கதியா இருக்கும். ஆனா எப்பவும் அலர்ட்டா இருக்க நற்கிள்ளி தன்னை பார்த்து வாழ் வர்றத உணர்ந்ததும் தன்னோட இடுப்புல மறைச்சு வச்சிருந்த குருவாளை எடுத்து சித்திரக்கண்ணியோட வாழை தடுத்து நிறுத்திட்டான். ரெண்டு வாழும் பாஞ்சு மோதி கிட்டத்துல ரொம்ப சத்தம் வந்தது. அதே நேரம் வாழ் ரெண்டும் மோதினதுல அந்த நொடி தீப்பொறி வந்து நற்கிள்ளியோட முகம் இருட்டுல தெரிஞ்சு மறைஞ்சது. மின்னல் மாதிரி தெரிஞ்ச தன்னோட காதல நற்கிள்ளியோட முகத்தை பார்த்த சித்திரக்கண்ணி அவனை ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. அவ கண்ணீரை நற்கிள்ளியோட தோளை நினைச்சது. வாழ் ரெண்டும் மோதி கிட்டதுல வந்த சத்தம் அந்த மாளிகை முழுசும் எதிரொலிச்சுது. அது அவளோட நாடகம்னு நினைச்சவங்க அதை பெருசா பொருட்படுத்தல. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பெரிய மனசு இல்லாம முதுக தடவி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் தோள்ல முகத்தை பதிச்சுக்கிட்ட சித்திரக்கண்ணி என்ன பாக்குறதுக்கா இவ்வளவு தூரம் இவ்வளவு காவலையும் மீறி வந்தீங்க அப்படின்னு கேட்டான். அதை கேட்டு நற்கிள்ளி ஆமா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அவனோட காதல் விளையாட்டையும் ஆரம்பிச்சான். அவளுக்கு உடம்பு சிலிர்த்துச்சு. அவளை விட்டு விலகி நின்னு விளக்கு வெளிச்சத்துல சித்திரக்கண்ணியோட அழகான முகத்தை பார்த்தான். அவ கண்ணோட கண்ணு பார்த்தபடியே சித்ரா அப்படின்னு கிறக்கமா கூப்பிட்டான் நற்கிள்ளி. பார்வையை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்தா அவ, உன் அழகான முகத்தை பார்த்ததும் எனக்குள்ள காதல் கட்டுக்கடங்காம பெருகுது அப்படின்னா அவன் அதை சொல்றதோட இல்லாம செயல்லையும் காமிக்க ஆரம்பிச்சான். அது அந்த காதல் அவளுக்குள்ளயும் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சது. ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்து ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துற வேகத்துல இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இரையாகி தன்னையே தின்ன கொடுத்த காதல் கதை அங்க நிகழ ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேர் கண்ணிலையும் மோக தீ இருந்தது. சரி, இவங்களை பார்க்க வேணான்னு அங்க எரிஞ்ச ஒரே ஒரு விளக்கு கூட காத்துல அணைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் தாண்டி இருந்தது. சித்திரக்கண்ணி பிடத்தலையின் மேல தோவண்டிருந்தா. நற்கிள்ளி அவ கூந்தல ஒரு கையால கோதிட்டு இருந்தான். அவன் நெஞ்சில முகம் புதைச்சிருந்தா. திடீர்னு அவனோட நெஞ்சில இருந்த தழும்ப வருடனும் டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சோ, பத பதச்சு எந்திரிச்சவ உக்காந்தா. அவனும் பதறிட்டே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். தேவிக்கு ஆபத்து அப்படின்னு மட்டும் சொன்னவ தன்னோட ஆடைகளை தேடிட்டே இருட்டுல தேவிக்கு ஆபத்துங்கிறத நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு தனக்கு தானே நொந்துகிட்டான். பிடத்தலையின் குழப்பத்தோட, யாரு இந்திரசேனை தேவிக்கா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்படின்னா அவ. அந்த கவலை உனக்கு இப்ப வேணாம் காதலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை தங்கிட்ட இழுத்தான். அடுத்த காதல் களியாட்டத்துக்கு ரெடியானா அவன். கஷ்டப்பட்டு அவன் கிட்ட இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டவ, தேவிய கொல்றதுக்கு சில பேர் பிளான் பண்ணி இருக்காங்க, அதை சொல்றதுக்குள்ள என்னை என் அப்பா இப்படி மாளிகைக்குள்ள தள்ளி பூட்டி வச்சுட்டாரு அப்படின்னா அவ. நான் தான் சொன்னேனே கவலைப்பட வேணான்னு அப்படின்னா அலட்சியமா சொன்னான் அவன் பிள்ளை. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா சித்திரக்கண்ணி. சூழ்ச்சி பண்றவங்க மட்டும் இல்ல, யமனே நினைச்சாலும் இப்போ இந்திரசேனை கிட்ட கூட போக முடியாது அப்படின்னா நற்கிள்ளி. தேவி தரமை மேல வலிமை மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா சித்தா. நற்கிள்ளி பதில் சொல்லாம சிரிச்சான். கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன சிரிப்பு அப்படின்னா அவ. என்னை விட ஆபத்தானவர் இப்ப தேவிய பார்த்து போயிருக்காரு அப்படின்னா நற்கிள்ளி. அவ எதுவும் புரியாம அவனை பார்த்தா. இங்க நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டான் அவன். அவ கண்ணோட கண்ணு பார்த்துக்கிட்டே அப்புறம் அப்படின்னா அவ. கோழியூர் இளவரசர் வெற்றிவேல் சென்னியும் வந்திருக்காரு அப்படின்னு மெதுவா சொன்னா நற்கிள்ளி. சித்திரகன்னி அதிர்ச்சியில எதுவும் பேச முடியாதவளா உட்காந்துருந்தான். நற்கிள்ளி அவளையே பார்த்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தவ தன்னோட ட்ரெஸ் நகையெல்லாம் முழுசா போட்டுக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னா அவனை பார்த்து. எங்க அப்படின்னா அவன். தேவியோட மாளிகைக்கு அப்படின்னா இவன். அங்க நாம இப்ப போறது சரியா இருக்காது அப்படின்னா நற்கிள்ளி. தேவிய கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க பெரிய கொலைக்கார தீட்சணர்கள், அவங்களால இளவரசருக்கும் ஆபத்து வரலாம், நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படலாம், உடனே கிளம்புங்க அப்படின்னா அவன். காவலுங்க இவ்வளவு சுத்தி இருக்க இந்த மாளிகையை தாண்டி எப்படி போறது அப்படின்னா நற்கிள்ளி. முன்னாடிதான் நான் கவலைப்பட்டேன், இப்போ நீங்க இருக்க எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அவனை படுக்கையிலேருந்து இழுத்து அவனையும் ரெடியாக வச்சா. குருவாளையும் வாளையும் மறக்காம எடுத்துக்கிட்டா. நடந்த நிகழ்வுகளை நினைச்சு வெக்கத்தோடு சிரிச்சவ, இந்த ஆம்பளைங்களை நம்பி ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது, மொத்த நேரத்தையும் காதல் களியாட்டத்திலேயே தீத்துறாங்க அப்படின்னு அழுத்துக்கிட்டா பொய்யா. பொய்கோவம் காட்டினா. அவ சொன்னதை கேட்டு சிரிச்ச நற்கிள்ளி இடுப்புல இருந்து வாழை உருவினான். சித்ரா இப்ப உத்தரவு போட்டு பாரு, உன் கட்டளைக்கு எவன் அடிப்பணிய மறுக்கிறான்னு பாப்போம் அப்படின்னா நற்கிள்ளி. யாருங்க அப்படின்னு திரும்பவும் சித்திரகனி சத்தமா கேட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்த காவல் தலைவன் தேவி அப்படின்னா. இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி கேட்டா. முடியாது தேவி அப்படின்னா அவன். அடுத்த நிமிஷம் சித்திரகன்னி நற்கிள்ளிய பார்த்தா. கதவை பார்த்து வந்த நற்கிள்ளி தம் கட்டி ஒரு உத விட்டான் கதவை பார்த்து. ஒரே உதையில தாழ்பால் உடஞ்சு கதவு திறந்துச்சு. மறுபக்கத்துல நின்ன காவல் தலைவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தான். உடைச்ச கதவுல இருந்து கம்பீரமா வெளியில வந்தா சித்திரகன்னி. ரூமுக்குள்ள இருட்டா இருந்தது. வெளியில எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு வெளிச்சத்துல சித்திரக்கண்ணி புன்னகையோட நின்னுட்டு இருந்தா. இடுப்புல இருந்து வாழை உருவன காவல் தலைவன் சித்திரக்கண்ணிக்கு முன்னாடி நீட்டி, தேவி தப்பு பண்றீங்க, என்னோட கடமைய தயவு பண்ணி செய்ய விடுங்க அப்படின்னா. எல்லாருக்கும் ஜாக்கிரத, உயிர் மேல ஆசை இருந்தா வீட்டுக்கு போய் பொண்டாடிய பாக்கணும்னு ஆசை இருந்தா இங்க இருந்து திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. என்ன தடுக்க நினைக்கிறவங்க யாரும் பொண்டாட்டிய பார்க்க கூட போக மாட்டீங்க, சாவு ஒன்னே பரிசா கிடைக்கும் அப்படின்னு கம்பீரமா சொன்னா அவ. காவல் தலைவனோட இன்னும் சில காவக்காரங்க வாழை கையில ஏந்திட்டு சித்திரக்கண்ணிய வழிமறிச்சு நின்னாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்த சித்திரக்கண்ணி கேவலமா சிரிச்சா. சித்திரக்கண்ணிக்கு பின்னாடி நின்ன நற்கிள்ளி தன்னோட வாழோட வெளியில வந்தான். சித்திரக்கண்ணி ரூம்ல இருந்து ஆம்பளை ஒருத்தன் வெளியில வந்ததை பார்த்த காவல் வீரங்க கொஞ்சம் திகைச்சாலும் அவனை பார்த்து வாழோட பாஞ்சாங்க. வாழை ஓங்கினவங்க வாழை கீழே இறக்கவே இல்லை. வாழை சுத்தி வீசின நற்கிள்ளியோட வலையில சிக்கி தலை வெட்டுப்பட்டு துண்டா விழுந்தது. அவங்க போட்ட அலறல் மாளிகையில மத்த இடத்துல இருந்த வீரர்களுக்கும் கேட்டு அவங்கெல்லாம் ஓடி வந்து நற்கிள்ளிய சுத்திக்கிட்டாங்க. சித்திரக்கண்ணி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. தனக்கு முன்னாடி நின்ன மோரிய வீரங்க எல்லாரையும் பார்த்தா நற்கிள்ளி. குருவாள் ரெண்டு எடுத்து விட்டு எரிஞ்சான். எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ரெண்டும் குருவாள் அடிச்சதுல கீழே விழுந்து அணைஞ்சது. பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஒன்னையும் சித்திரக்கண்ணி அணைச்சதும் அந்த இடமே ஒரே கும்மிருட்டாயிருச்சு. இருட்டு முழுக்க வந்ததும் நற்கிள்ளி தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சான். அவன் வாளுக்கு கிடைச்ச கை, காலு, தலை, உடம்பு அத்தனையும் தனித்தனியா காத்துல பறந்துச்சு. ஒரு நாழிகை நேரத்துல அங்க வந்த அலறல் ஒண்ணுமே இல்லாம அடங்கிடுச்சு. மாளிகைக்குள்ள நடந்த இந்த கோர தாண்டவம், அதோட சத்தம் எல்லாம் தெருவுல இருந்தவங்களுக்கு கேட்கவே இல்லை. அந்த மாளிகையோட அமைப்பு அப்படி இருந்தது. அவங்களை தடுத்து நிறுத்தின வீரங்க எல்லாரையும் கொன்னு போட்ட நற்கிள்ளி சித்திரக்கன்னியோட மாளிகையை விட்டு வெளியில வந்தான். அங்க அவங்களை தடுத்து நிறுத்த யாருமே இல்லை. அவன் வாழ்ல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா வழிஞ்சிட்டே இருந்தது. கீழே கிடந்த மோரிய வீரன் ஒருத்தன் உடம்புல தன்னோட வாழ்ல இருந்த ரத்தத்தையும் சதையும் தொடச்சிட்டு திரும்பவும் வாழை உரைக்குள்ள போட்டுக்கிட்டான். வெளியில நின்றுட்டு இருந்த குதிரை தேர் மேல சித்திரக்கன்னியை ஏத்தி தேரை ஓட்டினான். அந்த குதிரை தேர் இந்திரசேனை மாளிகையை பார்த்து போச்சு. சரி, இவங்க அங்க போறதுக்குள்ள அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என்கிட்ட கூட சொல்லாம சித்திரக்கன்னி எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இந்திரசேனை தன்னோட ரூம்ல தூக்கத்தை மறந்து ஒலாவிட்டு இருந்தா. அவன் மைண்ட்ல ஏதேதோ யோசனை ஓடிட்டு இருந்தது. ஆனா அவளால எந்த முடிவுக்கும் வர முடியல. யாருங்க அப்படின்னு சத்தமா குரல் கொடுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த மாளிகையோட காவல் தலைவன் அவளுக்கு ஒரு கும்பிடு போட்டான். அப்புறம் கொண்டு வந்திருந்த ஓலை ஒண்ணு இந்திரசேனை கிட்ட கொடுத்தான். ஓலையை வாங்கி பத்திரமா வச்சுட்டு மதுக்குடுவையில இருந்து கோப்பையில மதுவை ஊத்தி உறிஞ்சினவ சித்திரக்கண்ணி திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு கேட்டா. இல்ல தேவி அப்படின்னா அவன். சேதி ஏதாவது வந்ததா அப்படின்னா. தகவல் வந்தா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் தேவி அப்படின்னா அவன். ஓன்னு சொன்னவ மதுவை உறிஞ்சினான். எப்போ எந்த நேரத்திலயும் சித்திரக்கண்ணி திரும்பி வந்தாலும் உடனே என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னா அவன். உங்க உத்தரவு தேவி அப்படின்னா அவன். சித்திரக்கண்ணிய தேடுறதுக்கு சித்ராஞ்சகர் அனுப்பி வச்ச துணை தலைவன் கிட்ட இருந்து ஏதாவது செய்தி கிடைச்சதா அப்படின்னு கேட்டா அவனை பார்த்து. இல்ல தேவி, ஒரு பொண்ணோட துணை தலைவன் தனியா ருத்ரனோட கோட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது நம்ம காவக்காரங்கள ஒருத்தன் பாத்திருக்கான். அதுக்கப்புறம் துணை தலைவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அந்த பொண்ணை பத்தியும் எந்த நியூஸும் கிடைக்கல அப்படின்னா அவன். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா. அந்த பொண்ணு நம்ம தேவியா இருக்குமோன்னு பயப்படுற தேவி அப்படின்னா அவன். பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா அவன். ருத்ரன் கோட்டம் எப்படின்னா குடும்ப வாழ்க்கையை திறந்துட்டு ட்ரெஸ் இல்லாம சுடுகாட்டு சாம்பல உடம்புல பூசிக்கிட்ட துறவிங்க சுத்துற இடம். அங்க நம்ம சித்திரக்கண்ணி தேவிக்கு என்ன வேலை? சரியான காரணம் இல்லாம தேவி அங்க போயிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க எங்கன்னு தெரியாம இருக்கிறது எனக்கு கவலையாயிருக்கு அப்படின்னா அவன். ருத்ரன் கோட்டத்துக்கு அப்படின்னு அவ என்னவோ சொல்ல வரும்போது குறுக்கிட்ட காவல் தலைவன், குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும் தேவி, கோட்டத்துக்கு ஏற்கனவே வீரங்களை அனுப்பி விசாரணை பண்ண அனுப்பியிருக்கேன். நீங்க கவலை இல்லாம தூங்குங்க. நீங்க கண்ணு முழிக்கும் போது நல்ல செய்தி வந்து சேரும்னு நம்புறேன் அப்படின்னா அவன். சரின்னு சொன்னவ மிச்சம் இருந்த மதுவை உறிஞ்சினான். தேவி, கொஞ்சம் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா அவன். என்னது அப்படின்னு கேட்டா அவன். கலிங்க இளவரசி கலிங்கம் போய் சேர்ந்துட்டாங்களாம் அப்படின்னா அவன். நல்ல செய்தி அப்படின்னா இந்திரசேனி. ஆனா அப்படின்னா அவன். இந்திரசேனி தலையை தூக்கி காவல் தலைவனை பார்த்தா. கிளம்பி போன இளவரசர் குணாளர்கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த நியூஸும் வரல அப்படின்னா காவல் தலைவன். சரி அப்படின்னா அவன். நான் கிளம்பி போறேன் தேவி அப்படின்னு சொன்ன அவன் அங்கேருந்து கிளம்பி இந்திரசேனி ரூமை விட்டு வெளியில வந்தான். காவல் தலைவன் ரூமை விட்டு வெளியில போன அப்புறம் அவன் கொடுத்த ஓலையை எடுத்து விளக்கு வெளிச்சத்துல பார்த்தா இந்திரசேனி. ஓலையில இருந்த முத்திரையிலேருந்தே அது பேரரசருக்கு பின்னால அவையில தினைக்கும் சாமர வீசுற பொண்ணு கிட்ட இருந்து வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவ ஓலையை பிரிச்சு படிச்சா. தேவிக்கு வணக்கம். இளவரசர்களோட இழப்பு பேரரசருக்கு கோபத்தை வரவழிச்சிருக்கு. மோரிய படையோட தோல்வி இங்க பாடலியில ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணியிருக்கு. உங்க தலைமையை நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பேரரசருக்கு உங்க மேல இருக்க மதிப்பு குறையலன்னு அந்த ஓலை போயிட்டே இருந்தது. என்ன ஒரு கில்லாடி இல்ல இவ, அசோகருக்கே தெரியாம அவர் அவையில அவருக்கு பின்னாடி நின்று சாமரம் வீசுற பொண்ணையே புடிச்சு ஒச்சரிய ஓலை அனுப்ப வச்சிருக்கா. எம்மாடி ஓந்தில்லு, யாருக்கும் வராதுமா? என்ன நடக்குதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெச்சவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்.
இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க. இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.